இந்த சூரா நூரை பற்றி உண்டான சில தகவல்களை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹ் முதலிலே சொல்லி தந்திருக்கிற இந்த விபச்சாரத்திற்குரிய தண்டனைகள் என்ன என்பதை குறித்து சில பல தகவல்களை நாம் பார்த்தோம். அதிலே சில குறிப்பிட்ட செய்திகள், ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்பொழுதும் பொதுவாக பேசுகிற அல்லாஹ் இந்த இடத்தில் மட்டும் பெண்ணை குறித்து முதலிலே பேசிவிட்டு அடுத்த ஆணை குறித்து பேசுகிறார். பொதுவாக இது போன்ற செயல்கள் தூண்டப்படுவதற்கு பெண்கள் காரணமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு காரணம் தப்சீரிலே எழுதப்படுகிறது. திருட்டினுடைய குற்றத்தை பற்றி பேசுகிற போது அல்லாஹ் சொல்றான், ஜஸாஅம் பிமா கஸப நகலம் மினல்லாஹ். யாரெல்லாம் திருடுகிறார்களோ அந்த திருடுகிற ஆணையும் பெண்ணையும் அவர்களுடைய கைகளை நீங்கள் தரித்து விடுங்கள். நகலம் மினல்லாஹ், இதுதான் அல்லாஹ் கொடுக்கிற தண்டனையாகும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்போ திருடுவது அப்படிங்கிறது சம்பாதிப்பது சம்பந்தமான நிலை இருப்பதனால் அது ஆணுக்குரிய கடமையாக இஸ்லாம் ஆக்கி இருக்கிறது. அதிலே தவறிழைக்கிற போது அல்லாஹு தஆலா அதை ஆணை குறித்தான செய்தியாக முதலிலே பதிவு செய்கிறான். இந்த விபச்சாரம் அப்படிங்கிறது அதனுடைய தூண்டுகோள் பெண்ணாக இருக்கிற காரணத்தினால் அல்லாஹு தஆலா பெண்ணை குறித்து முதலிலே பேசுகிறார். இந்த அடிப்படையில் தான் போன வாரம் நாம் சில செய்திகளை பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான திருமணங்கள் ஜாஹிலியத்தினுடைய காலத்தில், இந்த ப்ரீ இஸ்லாமிக் பீரியட் என்று சொல்லுகிற அந்த காலத்தில் இருந்த திருமணங்களை குறித்து நாம் பார்த்தோம். ஏன் இவ்வளவு செய்திகள் அதில் சொல்லணும்னு என்ன இருக்கு அப்படின்னா, அந்த காலத்தில் இந்த திருமண முறைகள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் கூட நம்ம எவ்வளோ சொன்னோம், இதில் வச்சுருங்களேன், அந்த எத்தனையோ திருமண முறைகள் அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் கூட, ஆனால் ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு தெரியாமல் இன்னொரு இடத்தில் இன்னொரு ஆணோடு தொடர்பு கொண்டால் என்று சொன்னால் அது அவர்களிடத்திலும் குற்றமாக கருதப்பட்டது. நம்ம பார்த்த அந்த 15 வகையில் நிறைய தவறான தொடர்புகளும் இருந்தன. ஆனாலும் கூட அந்த மக்களும் என்ன செய்தார்கள், தன் கணவனுக்கு தெரியாமல் ஒரு பெண் இது போன்ற தொடர்பில் இருந்தால் அவள் குற்றவாளி என்று நிர்ணயம் செய்யப்பட்டார். வரலாற்றினுடைய பக்கங்களிலே இந்த விபச்சாரத்தை குறித்தான சிந்தனைகளை பார்க்கிற போது, அது தௌராத்தாக இருந்தாலும் இஞ்சியலாக இருந்தாலும் இது எல்லாவற்றிலுமே சட்டங்கள் மிக தெளிவாக இருக்கிறது. திருமணம் முடித்து ஆணாக இருந்தால் அதற்குரிய தண்டனை, திருமணம் முடிக்காத ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் அதற்கு என்ன சட்டனை சட்டம் என்று தௌராத்திலே வந்திருக்கிறது. ஆனால் குறிப்பாக யகூதிகள் இந்த சட்டத்தை மறைத்தார்கள், மறுத்தார்கள். அவர்களிலே உள்ள ஏழைகளுக்கு இது பிரயோகப்படுத்தப்பட்டது, அதிலே உள்ள பணக்காரர்கள் இதிலிருந்து தப்பித்துக் கொண்டார்கள். இந்த செய்தியை தான் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு டிஸ்பியூட் வந்து பெருமானாரிடத்தில் தீர்வுக்காக வேண்டி வந்தது. அப்ப நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களுடைய சட்டத்தில் என்ன இருக்கு? அப்போ எங்களுடைய சட்டத்தில் இதுக்கு குற்றமளித்தவர்களுக்கு தண்டனை உண்டு, அவங்கள்ட்ட சில காசுகளை வாங்கிட்டு விட்டுறலாம் அப்படின்னு. அப்ப நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌராத்தை கொண்டாங்கன்னு, இன்றைக்கும் அவர்கள் போற்றுகிறார்களே தௌரா என்று சொல்லி, அவர்களுடைய அந்த யகூதிகளுடைய வேத புத்தகமாக இருக்கிறத கொண்டாங்க, வாசிங்க அப்படின்னாங்க. அதில் உள்ளத அப்போ அதில் உள்ளதை அவங்க வாசிக்க ஆரம்பிச்சோன்னா அந்த இடம் வந்தோடனே அவர் கையை வச்சு மறைச்சிக்கிட்டார். அப்போ ஒரு மிகப்பெரிய யகூதியாக இருந்து இஸ்லாத்தை ஏற்ற அப்துல்லாஹி பின் சலாம் என்று சொல்லுகிற அந்த நபி தொடர் பக்கத்தில் உட்கார்ந்தார். அவர் சொன்னார், யாரும் சொல்லா இல்லை, அவர் விட்டுட்டு வாசிக்கிறார், அந்த கையை எடுக்க சொல்லுங்க. அப்போ பெருமானார் அந்த கையை நவட்டிட்டு இப்போ வாசிங்கன்னாங்க. இந்த தௌராத்திலும் சட்டம் இறக்கப்பட்டிருந்தது. இப்போ வாசிச்சோன்னு சொன்னாங்க, இதுதான் ஹுக்குமும், இந்த சட்டத்தை தான் அல்லாஹ் என்னை ஜாரியாக்க சொல்லி இருக்கிறார், அதனால இதுதான் தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே பற்றி கொஞ்சம் இப்படி திருப்பி இந்தியாவினுடைய கலாச்சாரம், பண்பாடு, வரலாறுகள் என்று பேசக்கூடிய இந்தியாவினுடைய மனுசுருதி போன்ற அந்த புத்தகங்களை பார்த்தால், அது இயற்கையிலே தனக்கே உரிய அந்த வர்ண சிந்தனைகளோடு இந்த விபச்சாரத்தை அணுகுகிறது. இந்த ஆண் பெண் சம்பந்தமான சட்டங்களில் கீழ் இனத்தவர் ஒரு மேல் இனத்தவர் ஒரு கீழ் ஜாதி பெண்ணை இது போன்று தவறிழைத்து விட்டால் அவர் சில காசுகளை அந்த பெண்ணினுடைய தகப்பனாருக்கு கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அதே ஒரு ஒரு கீழ்ஜாதியான் ஒரு மேல்ஜாதியானோடு அந்த வகுப்பு, அந்த மே தட்டுகள் அடிப்படையில், மேலிருந்து வர்ணாசிரமம் அடிப்படையில் உள்ள கீழ்ஜாதி பெண்ணை ஆண் மேல்ஜாதி பெண்ணோடு தொடர்பு கொண்டு விட்டால் அந்த பெண்ணை வீட்டை விட்டு விரட்டிவிட வேண்டும், அந்த ஆணினுடைய மர்ம உறுப்பு அறுக்கப்பட வேண்டும். இது வந்து மனுவில் உள்ள செய்தி, இதையும் சேர்த்து எழுதுகிறார்கள். அப்ப காலம் காலமாக ஒரு செய்தி சமூகத்தில் நிலை பெற்றிருக்கிறது, அந்த பொது புத்தி என்று சொல்லுவார்களே, அதிலே யாருமே எந்த காலத்திலும் எந்த அடிப்படையிலும் எந்த சித்தாந்தத்தை ஏற்றிருந்தாலும் விபச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மனுஷனுக்கு இயற்கையா உள்ள ஒரு சிந்தனை. அப்போ இதை எந்த மதமாக இருந்தாலும் அல்லது எந்த வழித்தடமாக இருந்தாலும் இது ஒரு ஆணுக்குரிய அல்லது ஒரு மனிதத்தன்மைக்குரிய செயலே அல்ல என்பதை பதிவு செய்வதாக வரலாற்று ஆசிரியர்கள் சில தப்சீரினுடைய பின்னணியிலே இதையெல்லாம் குறித்து எழுதுகிறார்கள். அதனால இன்றைக்கு நேற்று ஏதோ இஸ்லாம் வந்துதான் இந்த விபச்சாரம் அப்படின்னு இல்லை, முன்னாடியே இருந்துச்சு. அந்த தவறிழைக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டே இருந்தார்கள். அதனாலதான் சொன்னேன், ஜாஹிலியத்தினுடைய காலத்துல இவ்வளவு மோசமான திருமணங்கள் இருந்தாலும், 15 வகையான திருமணங்களை சொன்னேன், அதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய டேட்டிங் அடங்கும், இன்னைக்கு இருக்கக்கூடிய கோஹபிட்டேஷன் அடங்கும், இன்னைக்கு இருக்கக்கூடிய திருமணத்திற்கு வெளியே உள்ள உறவுகள் அடங்கும், எல்லாமே அடங்கும், அவ்வளவுதான் வந்திருக்கு. ஆனாலும் கூட ஒரு திருமணமான பெண் தன்னுடைய திருமணத்திற்கு வெளியே இன்னொரு ஆணை தேடினால் அந்த சமூகம் ஒத்துக்கொள்வதில்லை, அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டு இருந்தான். அப்ப இஸ்லாம் வந்த உடனே ஒரு திருமண முறையை இன்றைக்கு நாம் எப்படி நடத்துகிறோமோ அந்த முறையை அங்கீகரித்து இந்த திருமண வட்டத்தை விட்டு யாரெல்லாம் வெளியே போகிறார்களோ அதெல்லாம் விபச்சாரம். இப்ப ஏன் இவ்வளவு திருமண முறைகளையும் நாம் சொல்லணும், இதுக்கு பின்னாடி ஏன் இவ்வளவு செய்தி போகணும்னா இதுதான் காரணம். இந்த திருமணத்திற்கு வெளியே, இந்த திருமணம் அல்லாமல் இன்னொரு தொடர்பு அல்லது இது அல்லாத மாற்றமாக ஒரு தொடர்பு இருந்தால் அது எல்லாமுமே விபச்சாரமாக கருதப்படும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு தகவலுக்காகத்தான் இவ்வளவு பெரிய அந்த செய்திகளை நாம் சொன்னோம். இரண்டாவது, இந்த ஆயத்து இறங்கி இருக்கக்கூடிய அந்த காலத்தை குறித்தான இந்த சிந்தனைகளும் புரிதல்களும் நமக்கு வேண்டும். அப்ப அந்த செய்தியில தான் இதுவும் ஒரு செய்தியாக அடங்குகிறது. இரண்டாவது ஒரு முக்கியமான செய்தி, இந்த தண்டனையை குறித்து போன வாரம் நாம் பேசுகிற போது சில செய்திகளை சொன்னோம். அதுல அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதி மின்ஹுமா மி'அத ஜல்தா, அல்லாஹ் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டான், 100 கசையடி ஆணுக்கும் பெண்ணுக்கும், விபச்சாரனுக்கும் விபச்சாரிக்கும் செய்தி முடிஞ்சிருச்சு. ஆனா இஸ்லாமிய குற்றவியல் அந்த சட்டத்தினுடைய தண்டனை என்ன அப்படின்னு கேட்டா, திருமணம் முடிக்காத ஆணாக இருந்தால் 100 கசையடி, திருமணம் முடிக்காத பெண்ணாக இருந்தால் 100 கசையடி, திருமணம் ஆன ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தால் அவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாமிய சட்டம். இப்ப இது வந்து குர்ஆன்ல இல்ல, குர்ஆன்ல இது ஸ்கிரிப்சரா அது பதிவு செய்யப்படல. இதை வைத்துக் கொண்டு இன்றைக்கு ஷியத் சிந்தனையுடைய, ஷியாவினுடைய சிந்தனையுடைய சில பேர் என்ன சொல்றாங்க, குர்ஆன்ல இல்லாதத அந்த சட்டத்தை இவர்கள் இஸ்லாமாக்க முற்படுகிறார்கள், அப்படி ஒண்ணுமே இல்லை, அப்ப கொள்ளறிந்து கொள்ளுது அப்படிங்கறதெல்லாம் இல்ல, 100 கசையடி யாராக இருந்தாலும் கொடுத்தா போதும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முக்கியமான ஒரு செய்தியை நாம் பார்த்தாக வேண்டும். குர்ஆனினுடைய விளக்கத்தை விளங்குவதற்கு பல்வேறு கலைகளை அறிஞர்கள் கட்டளையாக ஆக்கினார்கள். அதுல ஒரு கலை தான் நாசிக் மன்சூக் என்று சொல்லுகிற ஒரு கலை. எந்த ஆயத்து முதலிலே இறங்கியது, எந்த ஆயத்து அடுத்து இறங்கியது, எந்த ஆயத்து இறங்கிவிட்டு அந்த ஆயத்தை அல்லாஹ் மறுத்து இன்னொரு ஆயத்தை இறக்கணும் அப்படிங்கறதனுடைய சட்டம் புரியாமல் குர்ஆனை அணுகினால் மிகப்பெரிய பாதிப்பை நாம் அடைய வேண்டி இருக்கும். அந்த ஆயத்துகள்லாம் தொகுத்து இன்னைக்கு தெளிவா கொடுத்துட்டாங்க, இந்த ஆயத்து ஃபர்ஸ்ட்ல இறங்குச்சு, அல்ல இந்த ஆயத்துக்கு அப்புறம் இந்த ஆயத்து வேணான்னு சொல்லிட்டு சட்டம் இறக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆயத்துகளை வரிசையாக நம்முடைய உலமாக்கள் நமக்கு எழுதி தருகிறார்கள். அந்த வகையில இந்த நாசிக் மன்சூக் என்று சொல்லுகிற, அதாவது அந்த சட்டம் மறுக்கப்பட்ட ஆயத்து, முதல் ஆயத்து நாசிக், எந்த ஆயத் இன்னொரு சட்டத்தை மறுக்கிறதோ அல்லது அது வேணான்னு சொல்லுதோ அந்த ஆயத் மன்சூக் மறுக்கப்பட்ட ஆயத். இந்த ரெண்டு ஆயத்தும் தொகுதிகளாக தொகுக்கப்பட்டிருக்கிறது, நிறைய கிதாபுகள் அதுக்குன்னு வந்துருச்சு. இப்ப அதுக்குரிய சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த விளக்கப்பட்ட ஆயத்தும் எதை கொண்டு விளக்கினார்களோ அதுக்கு 3 விதமான தரஜாக்களை ஏற்படுத்துகிறார்கள். எப்படிலாம் அல்லாஹ் குர்ஆன்ல விளக்கியிருப்பான் அப்படின்ட்டு ஒரு 3 விதமான சட்டத்தை நமக்கு சொல்லித்தராங்க. அதுல ஒன்னு ஒரு ஆயத்து ஒரு ஒரு அதனுடைய ஒரு நிலை இப்படி இருக்கும். என்ன அப்படின்னா, சட்டமும் ஆயத்தும் சேர்ந்து குரான்லேருந்து நீக்கப்பட்டிருக்கும். சட்டமும் ஆயத்தும் சேர்த்தே நீக்கிடுவோம். ஒரு ஆயத்து சட்டத்தை எல்லாம் இறக்கியிருப்பான், கொஞ்ச நாள் கழிச்ச உடனே சட்டத்தை தூக்கிடுவோம். அந்த சட்டம் இனி கிடையாது, அதை ஓதவும் மாட்டாங்க. அந்த ஆயத்தை அதோட நீக்கப்பட்டுருச்சு. இது யார் வழிகாட்டினா, பெருமானார் காட்டிய வழி, நாமளாக ஏற்படுத்திக்கிட்டது இல்லை. ரெண்டாவது, சில ஆயத்துகள் இருக்கும், அதனுடைய சட்டங்கள் ஜாரியாக இருக்கும், அதனுடைய வார்த்தைகள் நீக்கப்பட்டிருக்கும். சட்டம் இன்னைக்கும் இருக்கும், ஆனால் அதில் வார்த்தையிலே இருக்காது. இது ரெண்டாவது வகை. மூணாவது வகை, சில சட்டங்கள் அமலிலிருந்து வெளியே போயிருக்கும், ஆனால் ஆயத்துக்களை இன்னைக்கும் ஓதுவோம். நம்ம இன்னைக்கும் அதை படிச்சுக்கிட்டு இருப்போம், அந்த சட்டம் இன்னைக்கு கிடையாது. இப்படி மூன்று தகவல் அடிப்படையில் குர்ஆனிலே இந்த நாசிக் மன்சூஹ் என்று சொல்லுகிற இந்த விடுக்கப்பட்ட, அதே மாதிரி எதை கொண்டு விடுக்கப்பட்டதோ அந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் இமாம்கள் எழுதும்போது ஒரு அழகான செய்தி எழுதுவாங்க. அல்லாஹு தௌஹீதை பற்றியோ, அல்லது வரலாறுகளை பற்றியோ, அல்லது உலகத்தினுடைய சம்பந்தமாக பேசும்போதோ நாசிக் மன்சூஹ் இறக்கலை. சட்டத்தில் மட்டும்தான் இது இருக்கும். நல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஒரு சட்டத்தை எல்லாம் இறக்குவான், கொஞ்ச நாள் கழிச்ச உடனே இந்த சட்டம் இல்லை, அதுக்கு பதிலாக இந்த சட்டம் அப்படின்னு இறக்கியிருப்பான். சட்டங்களில் மட்டும்தான் நாசிக் மன்சூஹ். அகீதால கொஞ்ச நாள் கழிச்சு அல்லாஹ் இப்படி சொல்லிட்டு கியாமத் இப்படி வரும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் இல்லை இல்லை இப்படி வச்சுக்குவேன் அப்படிலாம் சொல்லலை. அதெல்லாம் ஷீல்டட், அதெல்லாம் முடிவு செய்யப்பட்டு தொகுக்கப்பட்டவை. அப்போ இந்த சட்ட அடிப்படையில் அப்படின்னு பார்த்தா, நம்ம அடிக்கடி ஓதக்கூடிய அல்லது நமக்கு சொல்லப்படக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ஒரு செய்தின்னா, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா யுஹன்னாஸ் யா யுஹல்லதீன ஆமனு இதா நாஜைதுமுர் ரசூல் ஃபக்கத்திமு பைன யதை நஜ்வாக்கு சதகா அப்படின்னு அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்கிறான். இது வந்து நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ப்ரோட்டோக்கால், அவருடைய அவங்களுடைய ஸ்டேட்டஸ் பத்தி பேசக்கூடிய ஆயத். அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடத்துல பெருமானார்னா யாரு, எந்த கண்ணாடி போட்டு நீங்க பெருமானாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருக்கான். நான் இது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தகவலை ஒவ்வொரு இடத்துல பதிவு செஞ்சுக்கிட்டே வந்திருக்கேன். நிறைய பெருமானாரை பற்றி குர்ஆனின் பார்வையில் எப்படி ஒரு சமூகம் பெருமானாரை நோக்க வேண்டும், அதுல இந்த ஆயத்தும் ஒண்ணும். அதுல அல்லாஹ் சொல்றான், யா யுஹன்னா யா யுஹல்லதீன ஆமனு இதா நஜைதுமுர் ரசூல் ஃபக்கத்திமு பைன யதை நஜ்வாக்கும் ஸதகா. If you want to talk to the Prophet Muhammad, you have to give charity. அப்படின்னு ஒரு சட்டத்தை எல்லாம் இறக்கணும். பெருமானார போய் முன்னாடி நீங்க பார்த்து பேசணும் அப்படின்னு சொன்னா, நீங்க முதல்ல சதக்கா கொடுக்கணும். பெருமானாரை பேசுவதற்கு முன்னால் சதக்காவை கொடுத்துட்டு அப்புறம்தான் போய் நீங்க பெருமானாரை பார்க்க வேண்டும். அந்த சதக்கா பெருமானாருக்கு கொடுக்கறதில்ல, வேற யாருக்காவது ஏழைகளுக்கு கொடுக்கணும். கொடுத்தாதான் பெருமானார்கிட்ட பேச முடியும்னு ஒரு சட்டம் இறங்குச்சு. இந்த சட்டம் இறங்கும் போது கூட யார் இருந்தா அப்படின்னா, அலி ரதியல்லாஹு தஆலா இருந்தாங்க. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசணும்னு நினைச்சாங்க, உடனே வெளியே போனாரு. ஒரு ஏழைக்கு உதவி செஞ்சுட்டு நேரம் வந்து யாரோ சொல்ல உங்கள்ட்ட சில விஷயம் பேசணும்னு பேசிட்டாங்க. அப்புறம் தான் இந்த ஆயத்து வெளியே சொல்லப்படுகிறது. உடனே மக்கள்லாம் சொன்னாங்க, நமக்கு சாப்பிட்றதுக்கே இங்கே வழி இல்லையே, அப்ப இனிமேட்டு நம்மளால பெருமானாட்ட பேசவே முடியாதா? அப்புறம் ரசூல்லாட்ட பேசணும்னா நம்ம போய் சம்பாதிக்கணும், அப்புறம் சதக்கா கொடுக்கணும், அப்புறம் தான் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான திகைப்பு மக்களிடத்துல ஏற்பட்டது. உடனே அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் அதுக்கு மறுத்து அடுத்த ஆயத்தை இறங்கிட்டான். இல்ல இல்ல, அல்லாஹ் உங்களுடைய நிலைமைகளை பற்றி புரிந்தவனாக இருக்கிறான் இப்படின்னு இறங்கிட்டான். அந்த மேலுள்ள ஆயத்து அதோடு முடிக்கப்பட்டது. அதனாலதான் இதா சொல்லுவாங்க, ஒரு ஆயத் ஒரே ஒரு மனுஷன் தான் அந்த ஆயத்தில் அமல் செஞ்சாரு, அதுக்கப்புறம் அந்த அமலே போயிருச்சு. அது அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பேரு. வேற யாரும் அந்த ஆயத்தில் அமல் செய்யல. அதுக்குள்ளையாட்டியுமே அந்த சட்டம் மன்சூஹாக ஆக்கப்பட்டு விட்டது, அது நீக்கப்பட்டு விட்டது. அப்ப இந்த சட்டம் இன்னைக்கும் குர்ஆன்ல இருக்கு. நீக்கிய அந்த சட்டத்தை நம்ம திரும்ப திரும்ப படிக்கிறோம். யா யுஹன் நதி நாமனு இதா இதா நாஜைத்து முர் ரசூல ஃபக்கத்திமு பைன யதை நஜ்வாக்கும் சதகா. தொழுகையில குர்ஆன்ல இமா போதுறாரு, எல்லாரும் வாசிக்கிறோம். ஆனா இதை இதனுடைய சட்டம் அப்படிங்கிறது இல்லை என்று அல்லாஹு தஆலாவால் நீக்கப்பட்டு விட்டது. வார்த்தைகள் இருக்கிறது, இதனால விளங்கிக்கணும். வார்த்தை இருக்கிறதுனால இந்த சட்டம்னு ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த குர்ஆனுடைய விளங்காத தன்மையினால் அல்லது தான் தோன்றித்தனமாக ஒரு கருத்தை முன்வைப்பதற்கு முற்பெறுவதாக ஆகும். இப்ப இதே மாதிரி இந்த திருமணம் முடித்தவர்களை குறித்தான சில சட்டங்களை அல்லாஹ் முன்னாடி இறக்கியிருந்தான். திருமணம் முடித்தவர்களை குறித்தான சட்டங்களை அல்லாஹ் முன்னாடி இறக்கியிருந்தான். அது ஆயத்தில் அவங்க ஓதிக்கிட்டே இருந்தாங்க. இது எப்படி நமக்கு தெரியும்? உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஹதீஸ்களில் வருது. உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் மெம்பரில் ஏறி உட்கார்றாங்க. இதை அப்துல்லாஹிபின் அப்பாஸ் என்கிற அந்த நபித்தோழர் அறிவிக்கிறார்கள். அன்னஹு கால வஹுவ ஜாலிசுன் அலா மிம்பரி ரசூலில்லா, பெருமானாருடைய அந்த மதீனத்து பள்ளியினுடைய மிம்பர்ல ஏறி உமர் ரதியல்லாஹு அன்ஹு. ஏன்னா இது ரொம்ப ஒரு நுணுக்கமான செய்திகள், அப்படி வேகமா கடந்து போயிட முடியாது. அல்லது சொல்றவங்களை எங்க உங்க குர்ஆன்ல இருக்கா அப்படின்னு கேட்டா பதில் சொல்ல முடியாது. இந்த இதனுடைய பின்னுடைய பின்னணி வரலாறுகள் எல்லாம் புரிஞ்சாதான் இதை பத்தி பேசவே முடியும். இல்லது யாராவது நினைச்சா, ஏன்னா இதை பற்றி இன்டர்நெட்டுகள்ல நிறைய போட்டுக்கிட்டே இருக்கான், இது தேவையில்லாத ஒரு சட்டத்தை இவங்க ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இப்படி இஸ்லாத்துல இல்ல, குரான்ல எங்க இருக்கு, ஹதீஸ்ல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது சம்பந்தமான அந்த ப்ரொமோஷன்ஸ் இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கு. இது நம்ம இன்னைக்கு தான் நடக்குதுன்னு பார்த்தா இல்ல இல்ல, அந்த காலத்திலேயே ஆரம்பிச்சிட்டான். அதைத்தான் இந்த உமருனுடைய இந்த வரலாற்று நிகழ்வு நமக்கு சொல்லுது. என்ன சொன்னாங்க, மெம்பர்ல ஏறி உட்கார்ந்தாங்க. அப்ப சொன்னாங்க, இன்னல்லாஹ கத் பஅஸ அலைஹி, இன்னல்லாஹ கத் பஅஸ முஹம்மதன் பில் ஹக், பெருமானாரை அல்லாஹ் அனுப்பியது சத்தியம், நபி எங்கள்கிட்ட வந்தது சத்தியம், நாங்க பார்த்தோம் அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சு. வ அன்சல அலைஹில் கிதாப், அந்த நபிக்கு வேதத்தை கொடுத்தது அதுவும் சத்தியம். வகன மிம்மா உன்சில அலைஹி ஆயத்துர் ரஜும், பெருமானாரை இறக்கியது எப்படி சத்தியமோ, பெருமானாரின் மீது குர்ஆன் வந்தது எப்படி சத்தியமோ, அது மாதிரி ரஜும் என்று சொல்லக்கூடிய கல்லால் அடித்து கொள்ளுகிற ஆயத்தும் சத்தியம். உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்கள் அதை படித்தோம், அந்த ஆயத்து இறங்கிச்சு, நாங்கள் அதை ஓதிக்கிட்டு தான் இருந்தோம் குர்ஆன்ல. வவஈனாஹ, நாங்கள் அதை பாதுகாத்தோம். வஅக்கல்னாஹ, நாங்கள் அதை விளங்கி கொண்டோம். ரஜம ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் காலத்தில் இந்த ரஜம் என்று சொல்லுகிற திருமணம் முடித்த ஆணோ பெண்ணோ இந்த குற்றத்தை இடைத்து விட்டால் கல்லால் அடித்துக் கொள்ளுகிற தண்டனை இருந்தது. இதை வச்சு நிறைய பேர் எஸ்கே போறான். அதுக்கு தான் இந்த இது வந்து இவ்வளவு கடுமையாக உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால் பேசப்பட்டுச்சு. அப்ப ரஜம ரசூலுல்லாஹ், பெருமானார் கல்லால் எரிந்து கொள்ளுகிற உத்தரவை கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் பெருமானாருடைய அந்த வாழ்க்கைக்கு அப்புறம் அபூபக்கர் அதை செய்தார்கள், உமர் ஆகிய நான் செய்கிறேன் சொல்லிட்டு. எனக்கு ஒரு பயம் உண்டு, அக்ஷா நான் பயப்படுகிறேன், அன் தால பின்னாசி ஜமானுன், மனிதர்களிடத்திலே ஒரு காலம் வரும், கொஞ்சம் காலம் போயிருச்சு பின்னாடி ஒரு காலம் வரும், அவர்கள் ஒருத்தர் சொல்லுவார், என்ன இந்த ஆளுக ரஜும் ரஜுமு கல்லால் அடிச்சு கொள்ளணுங்கிறாங்க, எவ்வளவு ஒரு கொடூரமான தண்டனை அது, ஆனா அவங்க வேதத்திலே அது இல்லையே, வார்த்தையிலே இல்லையே, இது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரத்துல பேசுவான். வேதத்தை கொண்டே அதிலே இல்லை என்ற வார்த்தையை கொண்டே அவர்கள் வழிகட்டு போவார்கள். இப்ப யுதில்லு அப்படின்னா நேர் வழியை தவறுவிடுவார்கள். ஏ பி தர்க்கி ஃபரீதத்தின், அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட ஒரு செய்தியை விடுவதை கொண்டு. அன்சலஹ அல்லாஹ், அல்லாஹ் வேதத்தில் இறக்கின ஒரு செய்தி. வ இன்ன ரஜம ஃபீ கிதாபில்லா, நிச்சயமாக ரஜம் அப்படிங்கிறது அல்லாஹுவினுடைய வேதத்தில் இருந்தது. ஹக்குன் அலா மன் ஜனா, யார் ஒருவர் ஜினா செய்கிறாரோ அவருக்கு ரஜம் என்பது. இதா அஹ்ஸன, அவர் திருமணம் முடிந்தவராக இருந்தால். மினர் ரிஜாலி ஒன் நிச, ஆணிலோ பெண்ணிலோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்திய உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு மெம்பர்ல உட்கார்ந்து சொல்றாங்க. அப்போ ரஜம் அப்படிங்கிறதுக்கு தனியான ஒரு ஆயத்தே இருந்ததாக நமக்கு சான்றுகள் கிடைக்கிறது. இன்னொரு ஹதீஸ்ல வரும்போது உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, இன்னைக்கு நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னா அந்த ஆயத்து எங்க இறங்குச்சோ மீண்டும் அந்த ஆயத்தை அங்கே எழுதி வச்சிட சொல்லி சொல்லுவேன். உமர் அவர்கள் இல்லாத ஒன்றை இஸ்லாத்தில் சேர்ப்பார் சேர்க்கிறார் என்ற எண்ணம் இல்லாமல் இருந்தால் இன்னைக்கும் குர்ஆன்ல பிராக்கெட் போட்டு அந்த ஆயத்தை அங்கே நான் சேர்த்து விட்டுருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இவ்வளவு இன்சிஸ்ட் பண்ணி இவ்வளவு அழுத்தமாக ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இந்த ஆயத்து குர்ஆன்ல இருந்தது உண்மை சத்தியம். அது என்ன ஆயத்து பர்த்திகளியூரில்? அப்போ அது என்ன ஆயத்து, அது எப்படி எல்லாம் இறங்கியிருந்தான், அது என்ன? சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், சில சஹாபிகள் அறிவித்ததா ஹதீஸ்ல வருது, சூரத்துல் அஹ்சாப் என்று சொல்லுகிற சூரா, அதுவும் ஒரு முக்கியமான சூரா. சூரத்துல் அஹ்சாப்ல இது மாதிரி உண்டான வாழ்க்கை நிலைகளை குறித்தும் கேரக்டர் பில்டிங்கை குறித்தும் அல்லாஹ் பேசுகிறார். அஹ்சாபும் சூரத்துன் நிசாவும் சூரத்துன் நூறும் முக்கியமான மனித குணத்தினுடைய தளங்களை குறித்து அருமையாக பேசுகிற செய்திகள் இது. இந்த இந்த மூணு சூறாவிலையும் அந்த தகவலை நாம் பார்த்து கொள்ளலாம். அப்ப சூரத்துன் அஹ்சாப் என்று சொல்லுகிற சூறாவை பற்றி உபை பின் காப் என்று சொல்லுகிற அந்த நபித்தோழர் அறிவிக்கிற போது சொன்னார்கள், கம் தக்ரவுன சூரத்துல் அஹ்சாப். ஒருத்தர் கேட்கிறாரு, சூரத்துல் அஹ்சாப் நீங்க டெய்லி ஓதுறீங்களே, நீங்க குர்ஆன்ல இருந்து அதுல எத்தனை ஆயத் இருக்கு அப்படின்னு அந்த சஹாபி கேட்கிறாங்க. கால அப்ப எழுத்தப்பில் இருந்து ஒரு சொன்னாரு, எழுபத்தி சொச்சம் ஆயத்துகள், 70+ அதுல இருக்கு. கால ஃபகத் கரஅதுஹா மஅ ரசூலில்லாஹ் மித்லல் பக்ரா. அப்ப அந்த சஹாபி சொல்றாரு, பெருமானார் காலத்துல பெருமானார் ஓத நாங்கள் கேட்டது, நாங்கள் ஓத பெருமானார் கேட்டது. இப்படி ஓதிக்கிட்டு இருந்தோம்ல, அந்த சூரா வந்து சூரத்துல் பக்ரா மாதிரி இருந்துச்சு. குர்ஆன்லே மிகப்பெரிய சூரா இது, சூரத்துல் பக்ரா தான் கிட்டத்தட்ட 2.5 ஜுசுவுக்கு பக்கம் போகக்கூடிய ஒரு சூரா. இது வெறும் 70+ ஆயத்து, 70+ ஆயத்து தான் இதுல இருந்து நாம் படிக்கிறோம். ஆனால் சூரத்துல் பக்ரா மாதிரி அது இருந்துச்சு. அவ் அக்ஸர மின்ஹா வ இன்ன ஃபீஹா ஆயத்தர் ரஜம். அதுக்கப்புறம் அல்லாஹு தஆலா சில சட்டங்களை ஃபர்ஸ்ட் இறக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மக்கள் பண்படுகிற நேரத்திலே அல்லாஹு சட்டங்களை மாற்றி உயர்த்தி விட்டார். அதுல இந்த ஆயத்துர் ரஜமும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அந்த ஆயத்து என்ன தெரியுமா? அஷ்ஷைஹு, குர்ஆன்ல ஓதப்படாம இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லவே இல்லை. அவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு தெரியும் அந்த ஆயத்து என்னன்னு, நான் முடிஞ்சா திரும்ப அதே இடத்துல அதை எழுதவும் வைப்பேன், ஆனா உமர் குழப்பம் பண்ணுகிறார் என்ற செய்தி வராமல் இருப்பதற்காக அதை விட்டுறேன். ஆனா ஒரு காலம் வரும், ரஜும் இல்லைன்னு வாதாடுவான் முஸ்லீமா இருந்துகிட்டே, இல்ல ரஜும் அப்படிங்கிறது சத்தியம், வேதம் அப்படிங்கிறது சத்தியம், கல்லடி கொடுக்கறதுங்கிறது சத்தியம் சொல்லிட்டு இந்த ஆயத்துல அவர் சொல்றாரு அஷ்ஷைஹு. பாருங்க, இந்த ஆயத் நம்மளை விட்டு உயர்த்தப்பட்ட ஒரு முபாரக்கான ஒரு பரக்கத்தான ஆயத். அஷ்ஷைஹு வஷ்ஷைஹு வஷ்ஷைஹது இதா ஜனய ஃபர்ஜுமூஹும அல்பத்த நகலம் மின் அல்லாஹ் வல்லாஹு அஸீஸுன் ஹகீம். இதுதான் அந்த ஆயத்துன்னு சொல்றாங்க. இது என்ன ஆயத்து? இதுல எல்லாம் என்ன சொல்றான்? அஷ்ஷைஹு வஷ்ஷைஹது, ஷேக் அப்படின்னு சொன்னா வயது முதிர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். நம்ம சொல்றோம்ல ஷேக் அப்படிங்கிறோம்ல, நீ வெளிநாட்டுல போனா என்ன ஷேக் எப்படி இருக்கீங்கன்னா, ஷேக் அப்படின்னு சொன்னா ஒண்ணு நல்ல ஒரு தளதளத்த வயத உடையவர், அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு வயதை கடந்தவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப இதுல அஷ்ஷைஹு வஷ்ஷைஹது, ஒரு ஆண் வயதான ஆணோ ஒரு பெண்ணோ, இதுக்கு முறை என்னன்னா திருமணம் முடித்தவர், ஏற்கனவே தன்னுடைய இல் வாழ்க்கையில் இல் துணையை அனுபவித்தவர், காமத்தை தெரிஞ்சுக்கிட்டவன். இதா ஜனையா, அதுக்கப்புறம் அந்த வட்டத்தை விட்டு வெளியே அந்த சுகத்தை தேடுகிறார். இதா ஜனையா, வெளியே தேடினா ஃபர்ஜுமூஹும அல்பத்த, அந்த ரெண்டு பேரையும் நீங்கள் அவர் உயிர் பிரிகிற வரை கல்லால் அடியுங்கள். இதுதான் சட்டம், உயிர் பிரிகிற வரையும் கல்லால் அடிக்கணும். இது என்ன? ஏதோ இந்த மக்கள் கொண்டு வந்துட்டாங்களா அல்லது நபி சொல்லிட்டாங்களா நினைக்கிறேன். நக்காலம் மினல்லா, இதுதான் அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை. இது மனிதர்கள் தண்டனை அல்ல, அந்த உயிரை படைத்து அதற்கு உடலை கொடுத்து உயிரை கொடுத்து அறிவை கொடுத்து அதை வாழ வச்சு சோறு போட்டு அதை இவ்வளவு பெருசு வளர்த்து வச்சிருக்கு அல்லாஹுவினுடைய தண்டனையை ஒழிந்து, இது பெருமானாருடைய முஹம்மதினுடைய சட்டமோ அல்லது வேற யார் சட்டமும் கிடையாது, இது அல்லாஹுவினுடைய சட்டம். வல்லாஹு அஸீஸுன் ஹக்கீம், அல்லாஹு மிக நுட்பமான அறிந்தவனாகவும் அதே போன்று ஹக்கீமாகவும் ஞானமுடையவனாக இருக்கிறான் அப்படின்னு இந்த ஆயத்தை அந்த சூரத்துல் அஹ்சாப் அப்படிங்கிற சூறால இருந்ததாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இந்த சட்டம் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வந்து நடைமுறைப்படுத்தினாங்களா? இப்ப ரெண்டு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு, குர்ஆன்ல கல்லால் அடிக்கணுங்கிறதுக்கு சட்டம் இல்லை, அந்த சட்டம் ஏற்கனவே மன்சூகாக நீக்கப்பட்டதாக ஆக்கிவிட்டது. அல்ல, அதுக்கும் திருக்குறான்ல சொல்றான், சில சட்டங்களை நம்ம வச்சிருப்போம், சில சட்டங்களை நான் நீக்குவேன், ஏன்னா இது என்னுடைய புத்தகம், நான் விரும்பியதை போன்ற ஆயத்தை இறக்குவதும் அதை நீக்குவதும் என்னுடைய உரிமை. நீங்க யாரும் நினைச்சுக்க வேண்டாம், நபி இறக்கிட்டாரு நபி நீக்கிட்டாருன்னு நினைக்காதேங்க. நாம் ஒரு ஆயத்தை நீக்கினால் அந்த இடத்தில் இன்னொன்றை நாம் கொண்டு வருவோம் அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப இந்த அடிப்படையில் சரி, இப்ப நம்ம பார்த்துட்டோம், ஆயத்துர் ரஜும் அப்படிங்கிறது குர்ஆன்ல இருந்துச்சு, அது சூரத்துல் அஹ்சாப்ல இருந்துச்சு, அதே சஹாபாக்கள் ஓதுனாங்க, ரசூல்லா ஓதுனாங்க, சரி இதை அமல்படுத்தினாங்களா? இவ்வளவு பெரிய விபச்சார குற்றம்னு நம்ம சொல்றோம், இதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை இருக்குன்னு சொல்றோம், இது வந்து ரசூல்லா காலத்தில் நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. எந்த சட்டத்தையுமே ஜாரியாக்கதை அது நடந்ததை பார்த்து அது நடந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இபாதத் ரீதியான சொல்லிக்கலாம். அந்த அவங்க தொழுதாங்க, இந்த சஹாபி பார்த்து தொழுதாரு, இது ஒரு தண்டனை. அதுவும் ஒரு மிக மிக மோசமான ஒரு இழிவடைந்த ஒரு தண்டனை. இந்த தண்டனை இதே மாதிரி ரசூல்லா காலத்தில் நடந்திருக்குமானா நம்ம மனசுல உடனே என்ன வரும், இப்பெல்லாம் நடந்திருக்காது. ஒரு சஹாபி பெருமானாரோடு இருக்கிற, அல்லாஹுவால் நான் பெருமானாரு கூட இருப்பதற்காக வேண்டி உள்ள உயிர்கள் இருக்கிறதே, தட் இஸ் ஜோசன் பை அல்லாஹ். அல்லாஹ் இப்படி எடுத்து எடுத்து வச்சான். இப்ப அந்த உயிர்கள் இடத்துல இப்படி ஒன்று இருக்குமா அப்படின்னு கேட்டா நம்ம உடனே சொல்லுவோம், இருக்காது. ஆனா புகாரி முஸ்லீமினுடைய ஹதீசுகள் கறந்ததில்லையோ, இன்னும் இதனுடைய விரிவுரையாளர்களும் இது சம்பந்தமான மூன்று ஹதீசுகளை கொண்டு வர்றாங்க. மூன்று ஹதீசுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய காலத்தில் இந்த சட்டத்தை ஜாரியாக்கி இதை நடைமுறைப்படுத்தி பெருமானார் எப்படி இந்த சமூகத்திற்கு ஒரு வழிகாட்டினார்கள் அப்படிங்கிறதுக்கு மூன்று விதமான ஹதீசுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் மூலமாக நமக்கு அறிவிக்கப்படுகிறது. அதில் முதலாவது ஹதீஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த ஹதீஸ் வந்து இதுவும் புகாரியில் வருது முஸ்லீமில் வருது. இந்த ஹதீஸ் இதில் சொல்கிறாங்க, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அல் அராபிய அல் அராபியைனி அல்லதானி அத்தையா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரெண்டு கிராம அரபிகள் பெருமானார் இடத்துல ஒரு நாளைக்கு வர்றாங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க, ரெண்டு கிராமவாசிகள் அராபியைன் அப்படின்னு சொன்னா கிராமவாசிகள் இந்த லேமென்ஸ் ரெண்டு பேர் வர்றாங்க. ஃபகால அஹதுஹுமா யா ரசூலல்லாஹ், ஒருத்தர் வந்து பெருமானார கூப்பிடுறாரு, யா ரசூலல்லாஹ் இன்ன இப்னி ஹாதா கான அசீஃபன் யானி அஜீரன் அலா ஹாதா. அவர் பக்கத்தில் நிற்கிறாரு, இவங்க ரெண்டு பேர் ஆம்சல்லாசன் சொல்றாரு, என்னுடைய மகன் இவர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தான். அசீக் அப்படின்னு சொன்னா லேபர்னு அர்த்தம், அஜீரன் லேபரா இருந்தார். இவருடைய கடையில் வேலை பார்த்துட்டு இவருடைய வேலையினுடைய ஆளாக மறுத்தப்பட்டிருந்தார். அலா ஹாதா ஃபஸனாபி இம்ராதி, இப்படி இருக்கிற நிலையில என்னுடைய மகனுக்கும் இந்த கடைக்காரனுடைய மனைவிக்கும் தொடர்பு ஏற்பட்டுருச்சு. இந்த மனைவி இவருடைய மனைவியோடு என்னுடைய மகன் தவறான ஒரு தொடர்பை ஏற்படுத்தி விட்டார், ரெண்டு பேருக்கும் விபச்சாரம் நிகழ்ந்துருச்சு அப்படின்னு கேக்கு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, இப்ப இது இதுதான் வரலாற்று உண்மை. இவங்க என்ன செஞ்சாங்க, இப்படி நடந்த உடனே இவர் நேர ரசூல்லாட்ட வரல. அவர் சொல்றாரு, அதுக்கு பகரமா இவருக்கு 100 ஆடு நான் கொடுத்தேன். இது அப்பையில இருந்து இருந்திருக்கப்ப பெருமானாருக்கு முன்னால் உள்ள அந்த சட்டங்கள் இப்படி ஒரு வகையில் இருந்து 100 ஆடு இவருக்கு நான் கொடுத்தேன், ஒரு அடிமையும் கொடுத்தேன். 100 ஆடை கொடுத்துட்டேன், ஒரு அடிமையை கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு என் மகனை நான் கூட்டிட்டு வந்துட்டேன், தவறு நிகழ்ந்துருச்சுன்னு தெரிஞ்சு பகரமா ஆடு கொடுத்தாச்சு, அடிமையும் கொடுத்தாச்சு. அப்படி இப்படி இந்த பேச்சு அடிபடும் போது பக்கத்தில் உள்ள அந்த எங்க ஏரியாவில் உள்ள கொஞ்சம் விவரமானவங்க சொன்னாங்க, என் மகனுக்கு 100 கசையடி கொடுக்கணும்னு எங்க ஏரியாவில் உள்ள அறிஞர்கள் சொன்னார்கள். அதுவரை எனக்கு தெரியாது, ஆடு கொடுத்துட்டேன், என் வேலையை முடிச்சுட்டேன். ஒரு வருடம் நாடு கடத்தணும்னு சொன்னாங்க. இவருடைய மனைவிக்கு கல்லால் எரிந்து கொள்ளணும்னு சொன்னாங்க, இந்த சட்டத்தை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் சொல்றாரு, ஃபக்வி பைனனா, எங்களுக்கு மத்தியில யார சூழல்லாம் நீங்க தீர்ப்பளிங்க, நாங்க என்ன செய்யணும்னு தெரியாதுன்னு கேட்கிறேன். இப்ப கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதி லஅக்தியன்ன பைனகுமா பிகிதாபில்லாஹ், யாருடைய கைவசம் என் உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு நான் அல்லாஹ்வினுடைய வேதத்தை கொண்டு இப்ப தீர்ப்பு வழங்க போறேன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள்லாம் இருக்காங்க. அப்ப சொன்னாங்க, அல் வலீதத்து வல் கனமும் ருத்த அலைக்க, அந்த கடைக்காரரை கூப்பிட்டு உனக்கு வந்த 100 ஆடும் அந்த அடிமையும் இவருக்கு திருப்பப்படணும், அது உனக்குள்ள பொருள் இல்லை, 100 ஆடுங்கிற கணக்கு கிடையாது, இவற்றை திருப்பி கொடுத்துரு. வாலா இப்னிக்க ஜில்து மியாத்தின், உன்னுடைய மகனுக்கு 100 கசையடி கொடுக்கப்பட வேண்டும். ஓ தஹ்ரீபு ஆமீன், அவருக்கு 1 ஆண்டு நாடு கடத்தப்படணும், வேற இடத்துக்கு அவரை இடத்துல இருந்து மாத்திரணும்னு சொன்னாங்க. இப்ப இவருடைய சட்டம் முடிஞ்சிருச்சு. அந்த மகனார் என்ன சொல்றாரு, அவரை தாப்பினார் இவருடைய மனைவியோடு, அப்ப அந்த பெண்ணுக்குரிய குற்றத்தை நாயம் சொல்லா அலை செல்லம் சொல்லவே இல்லை. என்னன்னு இந்த இவருக்கு மட்டும் 100 கசேரி கொடுத்துருங்க பண்ணிட்டாங்க. அப்ப புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற ஒரு பையன் அங்க இருக்காரு, அவரை கூப்பிட்டாங்க. உனைஸ் அப்படின்னா பிரியமாக கூப்பிடக்கூடிய ஒரு பேர், அனீஸ் அப்படின்னா பிரியமானவரே, உனைஸ்னா குட்டி பையனே அர்த்தம். அவரை கூப்பிட்டாங்க, நீங்க என்ன செய்யுங்க, நாளைக்கு இந்த கடைக்காரருடைய மனைவிட்ட போங்க, அந்த ஊருக்கு போய் அவங்கள்ட்ட கேளுங்க, இது மாதிரி உங்களை பற்றி உண்டான ஒரு செய்தி பெருமானாரிடத்தில் வந்திருக்கிறது, இதை நீங்கள் ஒத்துக்கொள்ளுகிறீர்களா? ஃபஇனி இத்தரஃபத் ஃபர்ஜும்ஹுமா ஃபர்ஜும்ஹா, அந்த பெண் அதை ஒற்றுக்கொண்டால் அவருக்கு கல்லால் எறிந்து கொள்ளுங்கள். ஃபகதா அலைஹ, மறுநாள் காலையில் இவர் கிளம்பி போனாரு, ஃபஅதரஃபத் ஃபரஜமஹ, அந்த அம்மா ஒத்துக்குச்சு, அந்த அம்மாவை கல்லால் எரிஞ்சு கொள்ளிட்டா. அப்ப ஒரே விவகாரத்தில் இந்த ஹதீஸ் முஸ்லீம்ல பதிவாயிருக்கு, ஒரு ஆண் திருமணம் முடிக்காதவராக இருந்தால் அவருக்கு 100 கசையடி, அந்த பெண் திருமணம் முடித்த நிலையில் இந்த தவறை செய்திருக்கிற காரணத்தினால் அவரை கல்லால் எரிந்து கொன்னு நாயம் சல்லா அலி செல்லம் இதை காட்டிட்டாங்க. இது முஸ்லீம்ல வந்திருக்கக்கூடிய செய்தி. இப்ப ஆயத்தை படிச்சாச்சு, அந்த ஆயத்து அதை விட்டு நீக்கப்பட்டிருச்சு, ஆனால் சட்டம் இன்னும் ஜாரியாக இருக்கிறது. நபி தன்னுடைய காலத்திலே இந்த செயலை நிகழ்த்தி காண்பித்தார்கள். உணவு ரெண்டாவது ஃபேமஸாக சொல்லப்படுகிற ஒரு செய்தி சில இடங்கள்ல நம்ம கேட்டிருப்போம், சில இடங்கள்ல அது அந்த தகவல் வராம கூட இருந்திருக்கலாம். இமாம் புகாரி தன்னுடைய கிதாப்ல இந்த செய்தி எழுதுறார், என்னன்னா மாஇஸ் பின் மாலிக் என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழர், ரொம்ப ஃபேமஸான ஒரு செய்தி. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஒரு நாள் வந்தார், வந்து யா ரசூலல்லாஹ் தஹிர்னி அப்படின்னு கேட்டார். யா ரசூலல்லாஹ் என்னை சுத்தப்படுத்துங்கள், என்னை சுத்தப்படுத்துங்கள், என்னை சுத்தப்படுத்துங்கள். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் வந்தது இவர் பேசுகிற நோக்கம் புரிந்து பேசிட்டே இருந்தவங்க டக்குன்னு மூஞ்சியை திருப்பிட்டாங்க, இங்கிட்டு பார்த்து பேசிட்டே இருக்காங்க. இப்ப இந்த நபி தோழர் என்ன செஞ்சார், அங்கிருந்து எந்திரிச்சு நேர வந்து இங்கிட்டு உட்கார்ந்தாரு, யா ரசூலுல்லாஹ் தஹிர்னி, ப்ளீஸ் பியூரிஃபை மீ, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தஹிர்னி, என்னை சுத்தப்படுத்துங்கள். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கேயும் வந்துட்டாருன்னு டக்குன்னு திரும்பி இந்த சைடு உட்காந்துக்கிட்டாங்க. இவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த சஹாபி நேரம் எந்திரிச்சு திரும்ப இங்கிட்டு வந்தாரு, யா ரசூலுல்லாஹ் தஹிர்னி. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவது முறையும் முகத்தை திருப்பி கொண்டார்கள். நாலாவது தடவை அந்த செயலில் வந்து உட்கார்ந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ் தஹிர்னி. அப்பதான் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரே பார்க்குறாங்க, அது வரையும் கேட்கவே இல்லை. அந்த செய்தியை சொன்ன உடனே எந்த சைடு திருப்பிட்டாங்க, அப்புறம் எங்கிட்டு திருப்பிட்டாங்க. இன்னொரு ஹதீஸில் வருது, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அந்த சட்டையே பண்ணலை, அவரை போ சொல்லுங்கன்ட்டாங்க, அவர் போயிட்டாரு, திரும்ப மறுநாளும் வந்தார் அப்படின்னு சில ஹதீஸ்களில் வருது. இப்போ நாலு தடவை சொன்ன உடனே பெருமானார் சொன்ன வார்த்தை, லா அல்லக கப்பல்த, லா அல்லக கமஸ்த, லா அல்லக நதர்த, if you have kissed her or touched her or looked her, nanga inda vaarthaye perumanar sonnanga, perhaps you have touched her or kissed her, epa muttam potirpa po appadina alladhu thottirpa alladhu paathirpa po pa ena and sahabaakkaludaiya hal appadina avar enna sonjara yaar sollala illa தவறு நிகழ்ந்துச்சு அப்படின்னார். உடனே நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏதாவது குடிச்சு கிடிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. ஹதீஸ்ல வருது, நீ வந்து போதையில் இருக்கிறாயா, யாரோ சொல்லலாம், இல்லை நான் தெளிவா இருக்கேன். அந்த அவருடைய கோத்திரத்தை சார்ந்த சில மக்கள் இருந்தாங்க, அவங்கள கூப்பிட்டு கேட்டாங்க, இவர் இடையில திடீர்னு வேற ஏதாவது மென்டலி ரிட்டார்டடா திடீர்னு பேசுவாரா இவர் அப்படின்னு கேட்டாங்க. திடீர் திடீர்னு சில பேருக்கு அப்படி வந்துரும்ல, தம் என்ன பேசுறோம்னு தெரியாம இந்த மாதிரி ஒரு சைக்கிக் இஷ்யூ உள்ள ஆளா இவர் அப்படின்னு கேட்டாங்க. இல்ல யார சொல்ல, அவர் தெளிவானவர், எப்போதும் நல்லா தான் இருப்பாரு, அந்த மாதிரிலாம் அவருக்கு இஷ்யூ இல்லை. சரி ரைட் ஓகே. அப்புறமா சொன்னாங்க, அப்புறமா தான் அவர் கவனிச்சு கேட்டாங்க, இது நீ செஞ்சது இது மாதிரி தவறா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா யார சொல்லல்லா, நான் இப்படி தவறிழைத்து விட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப நீங்க திருமணம் முடித்தவரா அப்படின்னு கேட்கிறாங்க அடுத்து. ஆமாம் யா ரசூலல்லாஹ். அப்ப சொன்னாங்க, இவரை கொண்டு போய் கல்லெறிந்து கொன்று விடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இது புகாரியில வந்திருக்கக்கூடிய முஸ்லீம்ல வந்திருக்கக்கூடிய செய்தி. அப்ப அவர் அழைத்து போகப்படுகிறார், அவர் கல்லெறியப்படுகிறார், அது நீண்ட வரலாறு. அப்புறம் கல்லறிஞ்சு கொண்டாங்க, அவர் ஓடினார். அப்ப ஓடும்போது ஒரு இடத்துல ஒரு கற்குவியல் அடித்து அந்த இடத்துல வச்சு என்ன விட்டுருங்கன்னு சொன்னார் அவர். அப்ப திரும்ப அந்த செய்தியை வந்து நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடத்துல சொல்லும் போது விட்டுருக்கலாமே பண்ணாங்க, இது வந்து சட்டத்துக்கு புறமா இல்ல. அந்த இலகிய மனசு பெருமானார் ஒருத்த உற்று உற்று கத்திட்டு வரான், என்கிட்ட நேரடியா வந்து அல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்ன தூய்மைப்படுத்துங்கன்னு கேட்டுட்டு, ஆனாலும் கூட அவர் அங்கே ஷஹீதாக ஆக்கப்பட்டார். நாயம் சல்லா அலி செல்லம் அந்த ஹரீஸ் எழுதுறாங்க, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தொழ வைக்கவில்லை. யாரெல்லாம் அவருக்கு தொழுதார்களோ அவர்களுடைய தொழுகையை தடுக்கவும் இல்லை. ஜனாதா தொழுகை நடந்துச்சு, நாயம் சல்லா அலி செல்லம் வைக்கல. யாரெல்லாம் தொழுதாங்களோ தொழுவை விட்டாங்க. இப்ப மாயிஸ் அப்படிங்கக்கூடியவர் ஒரு சஹாபி. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மாயிஸ் அப்படிங்கிறவர் ஒரு சஹாபி. சஹாபிகளுடைய விஷயத்தில் நம் நாக்கை இஷ்டத்திற்கு சுழட்டுவதற்கு நமக்கு உரிமை கிடையாது. இந்த வரலாறு அல்லாஹு படிப்பினைக்காக வேண்டி மட்டும் நிகழ்த்தி காட்டிய ஒரு வரலாறு. நல்ல விளங்கணும், பெருமானார் காலத்தில் இப்படிலாம் நடக்கவே இல்லை, அதனால என்னங்க அப்படிலாம் செய்ய முடியாதுங்க அப்படின்னு ஒரு சமூகம் விட்டு போய்விடக் கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அப்படின்னு நம்ம நம்முடைய ஈமானிய அடிப்படையில நம்முடைய விளக்கம் எப்படி இருக்கணும்னா, அவர் தவறு செய்தார் இல்ல, அல்லாஹு தஆலா இந்த சட்டம் எப்படி ஜாரி ஆகுறதுன்னு காமிக்கிறதுக்காக வேண்டி செய்யப்பட்ட செய்தி. ஏ ரசூலுல்லாஹ் நாலு தடவை திரும்பினாங்க அப்படின்னு சொன்னா, ஒருவர் விபச்சாரம் புரிந்து விட்டால் அவருக்கு நான்கு சாட்சிகள் இருக்கிற வரை அவரை விபச்சாரன் என்று சொல்லவே முடியாது, அல்லது ஒரு விபச்சாரி என்று சொல்ல முடியாது. இந்த குற்றத்திற்கு நான்கு சாட்சிகள் கண்டிப்பாக வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில முதல் தடவை மௌத்த திரும்பினாங்க, ரெண்டாவது தடவை, மூணாவது தடவை, நாலு தடவை ஒருத்தர் தானாக முன் வந்து ஒத்துக்கொள்ளுகிற போது, சாட்சி அப்படிங்கிறது நாலு பேர் பார்த்துட்டு வந்து சொல்லலாம், அவரா வந்து நாலு தடவை சொல்றாரு நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு. அப்போ அந்த நிகழ்ச்சி அவராக ஒத்துக்கொள்ளுகிற காரணத்தினால், அதுக்கு பேர் அரபியில இஃத்ராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அக்செப்டன்ஸ், அவரா ஒத்துக்கிறார். அந்த இடத்துல தான் ஒரு சம்பவம் நிகழ்ந்துச்சு. அதுல ஒருவர் கல்லால் அடிக்கிற போது, யாரு இவரை கல்லால் அடிக்கிற போது, இவர் மேலிருந்து வந்த ரத்தம் அவர் மீது பட்டு விட்டது. இன்னொரு ஹதீஸ்ல வருது, கொஞ்ச நாள், ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்தோடனே நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, பள்ளிக்கு வந்தாங்க, வந்து மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. பெருமானார் தொழுது நடத்தல, இந்த ஹதீஸும் புகாரில் வருது, எல்லாரும் வாங்க பக்கத்துல நாங்க கூப்பிட்டு சொன்னாங்க, இஸ்தஃஃபிரூ லிமா இஸ்பினி மாலிகின், நீங்க அல்லாஹ்வினிடத்தில் மாயிஸினுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி துவா செய்யுங்கள்னு சொன்னாங்க. ஃபகால காலு கஃபரல்லாஹ் லிமா இஸ்பினி மாலிக் ஃபகால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சிருவானான்னு கேட்டாங்க சஹாபாக்கள். நீங்க அவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுங்கள்னு சொன்ன உடனே, அப்ப நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொன்ன அந்த பொன்னால் பொறிக்கிற வார்த்தை, லக்கத் தாப தௌபதன், லக்கத் தாப தௌபதன், லவ் குஸிமத் பைன உம்மத்தின் லவஸிஅதுஹும். அந்த மாயிஸ் இப்னு மாலிக் இருக்கிறாரே, அவர் இப்படி ஒரு தௌபாவை செய்திருக்கிறார், ஒரு சமூகத்திற்கே அவருடைய பாவ மன்னிப்பை பிரித்து கொடுத்தால் அந்த சமூகத்தினுடைய எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டுரும். அல்ல, அப்ப அதுக்கப்புறம் அவரை பற்றி பேசுவதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. நாயம் சல்லாஹு சத்தியபாப் அங்க போட்டாங்க ஒரு போடு, ஏன்னு கேட்டால் அவர் தன்னை தூய்மைப்படுத்த விரும்பினார், அல்லாஹ்வினுடைய சட்டத்தை ஜாரியாக்கி தன்னை தூய்மையாக ஆக்கிவிட்டார். தூய்மையானவரை பற்றி மீண்டும் மீண்டும் ஒரு செய்தியை பேசுவதற்கு பேசினால் நாம் தான் குற்றவாளி, பேசினால் நாம் குற்றவாளியாக ஆக்கப்படுவோம். அந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் முடிச்சுறாங்க. சில இன்னொரு ஹதீஸ்ல வருது, லவ் குஸிமத் பைன அஹ்லில் மதீனா லவஸாத்துஹும், ஒரு ஊரினுடைய மக்கள் எல்லாரின் மீதும் அவருடைய தௌபாவை பிரித்து வைத்தால் அவருடைய அந்த ஊர் மக்களையே அல்லாஹு தஆலா மன்னித்து விடுவானே, அந்த அளவுக்கு அவர் அல்லாஹ்வினிடத்திலே தௌபா செய்யார். இதுதான் இஸ்லாத்துல உள்ள ஒரு மிகப்பெரிய செய்தி. அடுத்த ஆளுகளுக்கு காட்டுறதுக்கு இல்ல, நாம் செய்த தௌபா நமக்கும் அல்லாஹ். மாயிஸ் செய்த தௌபாவை பெருமானார் மூலமாக அல்லாஹ் வெளிப்படுத்தினான், அடுத்த மனிதர்கள் செய்கிற தௌபா அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும். மற்றவங்க அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க யாருடைய பேச்சும் நமக்கு தேவையில்லை, என்னை படைத்தவன் என்னை மன்னித்தானா. யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரதன் அவ் மர்ரதைன் வலஹும், அந்த ஆயத்துல எல்லாம் சொல்றான், ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முறையோ இரு முறையோ அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு மனுஷனை பத்தி சொல்லும் போது குர்ஆன் சொல்லுகிறது, ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ நாம் சோதனையை கொடுக்கிறோம், பொருளால், உடலால், நோயால், குடும்பத்தால் சோதனை வருது. அவன் அதுக்கு அதுக்கப்புறமும் தௌபா செய்யாம திரியறானே அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான். எப்படி முடியுது உன்னால, நீ அதுவரையும் ஜாலியா வாழ்ந்துகிட்டு இருக்க, திடீர்னு பொருளாதார சோதனை வந்த உடனே யூ ஹாவ் டு செக் யுவர் செல்ஃப். இந்த இது வந்து செல்ஃப் இவால்யூவேஷன். ஒன்னு டக்குன்னு திரும்பி பார்த்து இது ஏன் வருது அப்படின்னு உணர்வு பெறுவதற்காகத்தான் இந்த சோதனை. நம்ம திரும்புறோமா அப்படின்னு எல்லாம் சொல்றான். அப்பையும் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறானே, அப்பையும் தௌபா செய்ய மாட்டேங்கிறான். பாவி, என்ன மோசம் சொல்றது. ஏற்கனவே க்வெஸ்சன் பேப்பரை கொடுத்து, அல்லாஹ் வாழ்க்கையில க்வெஸ்சன் பேப்பரை கொடுத்து பரீட்சை எழுத வச்ச பின்னாடி கூட இந்த மூமின் இந்த முஸ்லீம் திருந்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவனுடைய ஆண்டில் ஒன்றோ ரெண்டோ அவனை அல்லாஹ் திருப்பி விட முயற்சிக்கும் போது கூட அவன் திரும்புவதில்லையே. அப்ப ஏதாவது ஒரு பொருளாதார ரீதியான சிக்கலோ அல்லது உடல் ரீதியான மாற்றங்களோ எது வந்தாலும் நேர இங்க பள்ளியா செல்ல வந்து உட்கார்ந்து நாம் செல்ஃப் இவால்வேஷன் பண்ணணும். நான் எங்க இருக்கேன், நான் என்ன தவறு செய்தேன், என் குடும்பத்தில் நிகழ்ந்த தவறுகள் என்ன. ஒரு மனுஷன் பார்க்கணும், ஒரு மனுஷன் பார்க்கணும். பார்த்தாதான் அடுத்த சிந்தனைக்கு அவனால் போக முடியும். இதுல ஏன் இவ்வளவு பெரிய விஷயத்தை இந்த உணர்வுகள் சம்பந்தமாக இஸ்லாம் கைகொள்ளுகிறது, இந்த ஒரு இது மாதிரி தவறு தானே, இது இது போய் ஏன் இவ்வளவு பார்க்கணும், இந்த உணர்ச்சி தானே இது, மனிதனுடைய காம உணர்வு, அதை குறித்து ஏன் அல்லாஹ் இவ்வளவு பேசணும், கோப உணர்வை குறித்து குர்ஆன் ஏன் இவ்வளவு பேசணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, குர்ஆனுடைய அந்த லாஜிக்ல நம்ம சில விஷயம் பார்க்கலாம். மனுஷனுக்கு அல்லாஹு தஆலா உடலை குறித்தான், உயிரை கொடுத்தான், உணர்வுகளை கொடுத்தான், அறிவை தந்தான். நான்கு விதமான செய்திகள் அவன் மீது போத்தப்பட்டிருக்கு. அவனுக்கு உயிர் உண்டு, உடல் உண்டு, அறிவு உண்டு, அதே மாதிரி அவனுடைய உணர்ச்சிகள் உண்டு. இப்ப இந்த நாலு விஷயமும் போத்தப்பட்டவன் தான் மனுஷன். அதுல உயிர் இருக்கிறதே அது உள்ள இறங்கினோடனே எல்லா இடத்துக்கும் போயிடும். எல்லா உயிரை கொடுத்தோன்னா என்ன செஞ்சிடும், அது பாட்டு உயிர் தலையிலிருந்து உள்ள இறங்கி கிரிகிடுன்னு எல்லா இடத்துக்கும். அந்த உயிர் உள்ள போனதனுடைய அடையாளம் கை வேலை செய்யும், கண்ணு வேலை செய்யும், காது வேலை செய்யும், இதயம் வேலை செய்யும். ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள் தேவை. அந்த சக்தியை அந்த உயிர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்படி கரண்ட்ல ஃபேன் ஓடுது, லைட் எரியுது, ஏசி ஓடுது, எல்லாமே நடக்குது. இன்னும் ஏசி எப்படி குளிருது, ஏசி எப்படி சூடாகுது அப்படின்னு ஒரு மனுஷன் கேட்கறது இல்லை. கரண்ட் ஒன்று தான், வேலை மாறி மாறி. அதே மாதிரி உடல்ல அவனுடைய வேலைகள் எல்லாம் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி அறிவு தளம் இருக்கிறதே அதுவும் என்ன செய்யும் அப்படின்னா ஸ்கேட்டர்டா எல்லா இடத்துலையும் ஒன்னா இறங்கும். ஒரு மனுஷன் ஏதாவது ஒரு சிரமமோ அல்லது ஏதாவது ஒரு சிந்தனையோ வந்தா முன் பின் எல்லாத்தையும் சிந்திப்பான். ஒன்று செய்ய போறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஒரு கடை வைக்கணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டா இதுக்கு எவ்வளவு காசு வேணும், இந்த தொழில் இந்த இடத்துல லாயக்கா, இதுக்கு பக்கத்துல எவனெல்லாம் கடை வச்சிருக்கான், இந்த கடையை இங்க வச்சா இதனுடைய லாபம் எப்படி யோசிக்கிறானா இல்லையா. இது அறிவு, லாஜிக் திங்கிங். இது ரெண்டும் ஒரே மாதிரி வேலை செய்யும். ஆனா அவனுடைய உணர்வுகள் இருக்க அது இந்த மாதிரி ஸ்கேட்டர்டா இறங்காது, அது ஒரு நேரோவா போகக்கூடியது. அதைத்தான் அல்லாஹு தஆலா தெளிவா புடிச்சு கொடுக்கறான். இது முழுசா எப்படி உயிர் உடலில இறங்கி விடுகிறதோ, எப்படி அவனுடைய அறிவு முன்பின் யோசிக்கிறதோ, அது போன்ற உணர்வுகளுக்கு யோசிக்க தெரியாது. ஒரு மனுஷனுக்கு கோபம் வந்துருச்சுன்னா அந்த கணம் என்ன நடக்குது அவனுக்கே தெரியாது. நான் சொல்றது விளங்குதா, நேரோ அது மட்டும்தான் முன்னாடி தெரியும். கொலை பண்ணி முடிச்ச பின்னாடி ஆஹா ஒருத்தனை கொண்டுட்டேம்மா, அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு எப்படி வெளிப்படுத்துறோம், அதுக்கு என்ன செய்யறோம், அடிக்கிறோமா உதைக்கிறோமா, அந்த அந்த பாயிண்ட் அவ்வளவுதான் வெளிப்படும் அவனுக்கு. அது முடிஞ்ச பின்னாடி அப்புறம் வந்து ஆஹா இப்படி செஞ்சிட்டமே, நான் இப்படி செஞ்சிருக்கலாமே, அந்த அறிவு அவனுடைய உணர்வுகளுக்கு முன்னால் வேலையே செய்யாது. ஒருத்தனுக்கு காம உணர்வு வருது, மற்ற எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடும். அவனுக்கு அது மட்டும்தான் தெரியும். அது நிறைவு செய்த பின்னால் அதனுடைய பாதிப்புகளை பார்க்கும் போது மோசமா இருக்கலாம். ஆனா அது அந்த உணர்வு வருகிற நேரத்தில் மீது எல்லா சுவிட்சும் ஆஃப், மீது எல்லா சுவிட்சும் ஆஃப். அதனாலதான் இந்த அறிவும் இந்த உடலும் கூட, இந்த அவனுடைய உயிரும் கூட, அவனுடைய எல்லா நிலைகளும் பறந்து பட்டு இருக்கிறதுனால் இதுல உள்ள மாற்றங்கள் அவனால் வாழ்ந்து கொள்ள முடிகிறது தேக்கிக் கொண்டு. ஆனால் உணர்வு அப்படிங்கிறது அவனை உடனடியாக மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கி ஒண்ணு மௌத்தாயிடுறான். கடுமையா கோபம் வரும்போது நெஞ்சு புடிச்சிட்டு உட்கார்ந்துடுறான். என்ன நடந்துச்சு, உறுப்பு செயல் இழந்து விடுகிறது. சொல்றானா இல்லையா, அன்னைக்கு நம்ம பாக்குறோம்ல இதுதான் உளவியலினுடைய தத்துவம், அதை அல்லாஹ் சொல்லுகிறார். இப்ப மற்றதெல்லாம் வந்து பண்பாடுகள், அதனுடைய செயல்பாடுகள் ஸ்கேட்டர்டா அப்படி பிரிந்து பிரிந்து இருக்கிற காரணத்தினால் அது என்ன செஞ்சாலும் கூட அது ஒன்னோட ஒன்னு பேலன்ஸ்ட் ஆயிக்கும், இம்பேலன்ஸ்டா இருந்தா மாறிக்கும். உணர்வுகள் அப்படி அல்ல, ஒரு தளத்தில் உன்னை நிக்க வைத்து அப்படியே மௌத்தாவே ஆக்கும். அதனால இதுல பிராக்டிசஸ் தேவை. இதை எப்படி கொண்டு போகணும்னு உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய அறிவு உனக்கு தேவை. அறிவு மட்டும் தேவையில்லை, அதை பண்படுத்துவது உனக்கு தேவை. செக்ஸ் அப்படின்னு இருக்குன்னா, கோபம் அப்படின்னு இருக்குன்னா, அதை எப்படி பண்ண, ஒவ்வொரு நிலையா ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. இது ஸ்கூல்ல பாடம் நடத்த முடியாது. நான் சொல்ற பிரச்சனை வழங்குதா, ஆளையே காலி பண்ணிரும் இந்த உணர்வுகள். அதை எப்படி கையாள வேண்டும், நம்முடைய இந்த வாழ்க்கைக்கும் அருமை வாழ்க்கைக்கும் அதை தேவையாக, அந்த தேவையை எப்படி நான் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளவு பெரிய லெசனையும் குர்ஆன் எடுக்கிறது. பெருமானார் வாழ்ந்து காட்டினார்கள், நடக்க சொன்னார்கள், நடந்து காண்பித்தார்கள். சரி, அப்ப மூன்றாவது ஒரு சம்பவம். மூணாவது என்ன நடந்துச்சு, மேல வந்து ஒரு கிராமவாசி ரெண்டு பேர் வந்தது. ரெண்டாவது மாலிக் பின் மாஸ் என்பவருடைய சம்பவம். மூணாவது அதே மாதிரி புகாரி முஸ்லீமினுடைய கிதாபுகள்ல வருது. ஒரு பெண் நாயம் சல்லா அலி செல்லம் அவங்களிடத்துல வந்தாங்க. அந்த பெண் பேர் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனா அந்த பெண் சார்ந்த குலம் காமிதியா என்று சொல்லுகிற ஒரு குலத்தை சார்ந்த பெண். அந்த பெண் வர்றாங்க, வந்து நாயம் சல்லா அலி செல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, யார சொல்லல தஹிர்னி, என்ன சுத்தப்படுத்துங்க, தவறு நிகழ்ந்துருச்சுன்னு சொன்னான். அந்த அம்மா சார்ந்த குலம் காமிதியா என்று சொல்லுகிற பெண், அப்படிதான் அப்படிதான் ஹதீஸ்ல வந்திருக்கு. நாயன் சொல்ல மொத்த திருப்பிட்டாங்க எப்போது மாதிரி. இந்த சம்பவம் ஏற்கனவே மாயிஸுக்கு நடந்ததற்கு அப்புறம் ரெண்டாவது நடந்த சம்பவம். ரெண்டாவது தடவை அந்த பெண் சொல்லுது, யார சொல்லலாம் தஹிர்னி, என்னை சுத்தப்படுத்துங்க. நாயன் சொல்லாம் அடுத்த சைடு திருப்பினாங்க. உடனே அந்த பெண்ணு கேட்டுச்சு, நீங்க மாயிஸ்ட நடந்தது மாதிரி என்கிட்ட நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஹதீஸ்ல வருது. மாயிஸ்ட எப்படி மூணு தடவை திருப்பினீங்களே, அது மாதிரி என்கிட்ட நடக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே நாயம் சொல்லாம் பார்த்து கேட்டாங்க, நீ என்ன சொல்ற, ஜினாவா நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க அந்த அம்மாட்ட. உடனே அந்த அம்மா சொல்லுது, ஜினா மட்டும் நடக்கல, அந்த தவறால் நான் இன்றைக்கு பிரெக்னண்டாக இருக்கிறேன், இதுதான் அதுக்கு ஆதாரம்னு. நான் இன்றைக்கு திருமணம் முடிக்காமல், திருமணம் முடித்து இன்னொருவரின் மூலமாக நான் கர்ப்பம் அடைந்திருக்கிற இந்த ஹம்ல் இருக்கிறதே, இது என் கணவன் சார்ந்தது அல்ல, அதனால இது இன்னொருவருடைய ஹம்லு. நாயம் சல்லா அலிஸ்லாம் அப்ப பார்த்தாங்க, சரி அப்ப ஒண்ணு செய்யுங்க, நீங்க செய்த தவறுக்கு உங்கள் வயிற்றில் வளர்கிற கரு என்ன தவறு செய்யும், போயிட்டு பிள்ளைய பெத்துட்டு வாங்கன்னா. இது ஹதீஸ் அப்படி வருது. அந்த அம்மா போச்சு, போய் குழந்தைய பெத்துச்சு, திரும்ப குழந்தைய கையில தூக்கிக்கிட்டு ரெண்டாவது நாள் பெருமானார் இடத்துல வருது. யார சொல்லா குழந்தை பெத்துட்டேன், என்ன சுத்தப்படுத்துங்க. அப்ப நாயம் சொல்லா அலிஸ்லாம் இப்படி பார்த்தாங்க, பார்த்துட்டு சொன்னாங்க, அந்த பிள்ளைக்கு பால் கொடுப்பது யார், நீங்க இப்படி விட்டுட்டீங்கன்னா அந்த பிள்ளைக்கு பால் கொடுங்க. அந்த இது எதுக்கு அப்படின்னு சொன்னா, இவர்கள் வேறு ஏதாவது ஒரு சிந்தனையில் இப்படி சொல்லுவார்களோ, இது போனா கூட இந்த நிலைமை மாறிடுமோ அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி நாயம் சொல்லா அலிஸ்லாம். அந்த அம்மா போச்சு, குழந்தைக்கு பால் கொடுத்துச்சு, அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்துருச்சு, கையில சாப்பிடக்கூடிய ஒரு பொருளோட அந்த பிள்ளைய கூட்டிட்டு வருது. ஹதீஸ் இமாம்கள் எழுதுகிறார்கள், இது எதுக்கு அப்படின்னு சொன்னா, நாயம் சொல்லா அலிஸ்லாம் காமிக்கிறதுக்கு, பால் குடி மறந்தாச்சு, இப்ப சாப்பாடு வேற சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது, கையில பிஸ்கெட்டோ ஏதோ ஒரு பொருளோட அந்த பிள்ளை வருது. இப்ப வந்து அந்த அம்மா சொல்லிச்சு, யார சொல்லலாம் தஹீர், இப்ப என்ன சுத்தப்படுத்தும். இப்ப நாயம் சொல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க, இந்த பிள்ளையை யார் பொறுப்படுத்திக் கொள்வது, எவ்வளவுதான் பாத்துருக்காங்க பாருங்க, புடிச்ச உடனே புடிச்சு அடிச்சிடல, இதுக்கு யார் பொறுப்படுத்துக்கிறா. ஒரு சஹாபி எழுந்திருச்சிருந்தாங்க, யார சொல்லா நான் பொறுப்படுத்துக்கிறேன். இப்ப சொன்னாங்க, இந்த அம்மாவுக்கு ரஜ்மை நிறைவேற்றுங்க, ஒரு குழியை வெட்டுங்க, அந்த குழிக்குள்ள இவங்களை நிக்க வச்சுக்கோங்க, அப்புறமா அடிங்கன்னு சொன்னாங்க. அந்த பெண்ணுக்கு கல்லடிக்கப்பட்டது, அந்த பெண் இறந்த பின்னார் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு தொழுக வச்சாங்க. அந்த பெண்ணை அடித்துக் கொண்டிருக்கும் போதுதான் அந்த பெண்ணினுடைய உடலில் இருந்து தெறித்து வந்த ஒரு ரத்தம் காலித் பின் வலித் மேல விழுது. அத்தனை போர்க்கிளங்களையும் ஆண்ட மனிதர், ரத்தத்தையே பார்த்து வளர்ந்த ஒரு மனிதர் காலித் பின் வலித், அடிச்ச கல்லில் தெரிச்சு வந்து விழுந்த உடனே காலித் பின் வலித் சொன்னாங்க, இது என்ன, இது ரொம்ப கேவலமான இந்த ரத்தம், சப்பஹ மோசமான ரத்தம், இந்த ரத்தம் என் மேல பட்டுருச்சு அப்படின்னு திட்டிகிட்டே இருந்தாங்க. இந்த செய்தி பெருமானாருக்கு வருகிறது. அப்ப ஹாலித் பின் வலீத கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஹலன் யா ஹாலித் ஃபவல்லதி நஃப்ஸி பியதி லகத் தாபத் தௌபத்தன் லௌ தாபஹ சாஹிபு மக்ஸின் லகுஃபிர லஹ். அப்ப பெருமானார் சொல்லுகிறார்கள், அந்த அம்மா செஞ்ச தௌபா இருக்கிறதே டாக்ஸ் வசூல் பண்றவர்கள் இப்படி சொல்றாங்க, டாக்ஸ் வசூல் பண்றவன் திருட்டுத்தனமா வாங்கின அந்த காசுகளை உடைய ஒருவர், அது போன்ற ஒரு பெரிய கூட்டமே அவங்கதான் நிறைய அந்த நேரத்தில் அரசு ரீதியான காசு புழங்குற இடம் இல்லையா, டாக்ஸ் வசூல் பண்றவன்ட்ட நிறைய இருக்கும். இன்னைக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே உண்டு, அன்னைக்கு அது வழியா தானே வருமானம் வரணும். அப்ப அவங்க நிறைய சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த காலத்தில் அவர்களுடைய ஒரு பெரிய கூட்டமே இந்த அம்மாவினுடைய இந்த தௌபாவை வைத்தால் அல்லாஹ் அவர்களை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். அந்த அம்மாவினுடைய ரத்தத்தை பார்த்து நீங்க இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாலித் பின் வலீதை பார்த்து சொன்னாங்க. அப்ப இந்த மூன்று சம்பவங்களும் வரலாறிலே வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூன்று பேருக்கும் தண்டனையை கொடுத்தார்கள். சரி, இப்ப இதுல ஒன்னு பாக்குறோம், அந்த மாயிஸ் நான் யாரு கூட விபச்சாரம் புரிஞ்சு சொல்லவே இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடியும் அனுப்பல, நல்ல ஒரு இது இதுக்கு உண்டான அந்த ஹிக்மத்தை எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், இந்த அம்மாவும் தான் யாரோட விபச்சாரம் முடிஞ்சோ சொல்லல. யார் வந்து தன்னை ஒத்துக்கொள்ளுகிறார்களோ அவங்களுக்கு தான் தண்டனையை பெருமானார் என்ன வெட்டினாங்க. அல்லது யார் நாலு பேர் பார்த்ததாக சொல்லுகிறார்களோ, நாலு பேர் கண்ணார பார்த்திருக்க வேண்டும். இன்றைக்கும் கூட நிறைய கேட்கப்படுகிற செய்தி, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய வளர்ச்சியில ஏதாவது டெஸ்ட் வச்சுட்டு அவங்கள வந்து நிரூபிச்சிட முடியுமான்னா அதை இஸ்லாமிய சட்டம் அங்கீகரிக்கவே இல்லை. என்ன மிஷினரி என்னைக்கும் மிஷினரி தான், ஏற்ற இறக்கங்கள் வரலாம், ஒரு மாதிரி காட்டும், இன்னொரு இடத்துல போனா ஒரு மாதிரி காட்டும் மிஷினரி. அதனால சப்போர்ட்டிவ் டாக்குமெண்டா வேண்டாம், அதை எடுத்துக்குவாங்களே தவிர, யாராக இருந்தாலும் நான்கு ஆண்கள் அந்த நடந்த தவறை கணம், அப்படி நான்கு பேர் வந்து ஒரு தவற சொல்லுகிற நேரத்தில் ஒருத்தர் நாலு பேர்த்தையும் தனித்தனியா கேட்பாங்க. இந்த விபச்சார குற்றத்திற்கு மட்டும் நான்கு பேரையும் தனித்தனியா அழைச்சு ஒவ்வொருத்தர்த்தையும் விசாரணை. ஒருத்தருடைய பேச்சு மட்டும் இந்த மூணு பேர் பேச்சுக்கும் மாறி இருந்தாலும் மூணு பேருக்கும் 80% கொடுக்கப்படும் சட்டம். நல்ல எந்த முறையில் இதை டைட் பண்ணுமோ அந்த, என்ன போற போக்குல ஒருத்தனை பார்த்து இவன் அப்படி செஞ்சான்னு சொல்லிட்டு போயிட முடியாது, திரும்ப அதே சட்டம் இவருக்கு திரும்ப என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. அப்ப இது ஒரு முக்கியமான இந்த மூன்று நிகழ்வுகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய காலத்துல நினைச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்குரிய சட்டத்தை ஜாரியாக்கி காட்டினார்கள் அப்படிங்கிறது வரலாறு. சரி, இன்றைய காலத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப, அதாவது தவறுகள் நடப்பதற்கு ஹப்புகளை ஏற்படுத்துறது ஒண்ணு, ரெண்டாவது மனிதனுடைய இயலாமையை பயன்படுத்தி இன்றைய மெடிக்கல் உலகம் சில தவறுகளை முன்னெடுக்கிறது. இன்ட்ரோ என்னமோ ஐவிஎஃப் அப்படின்னு சொல்றான், அதனுடைய இன்வெட்ரோ ஃபெர்டிலைசேஷன் ஐவிஎஃப் சொல்றான், தாய்மையை கருவடையக்கூடிய அந்த ஃபெர்டிலைசேஷன் சென்டர்ஸ் இன்னைக்கு எல்லா ஊர்களையுமே கரு அடையக்கூடிய அந்த மையம் இன்னைக்கு வச்சிருக்காங்க. அதுல என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, கணவன் மனைவியோடு அவர்கள் ரெண்டு பேருடைய அந்த விந்தணுக்களை எடுத்து வைத்தால் அது ஹலாலான முறை, ஆனால் இது இல்லாத சில செயல்களும் சில இடங்களில் நடக்கிறது. அந்நிய ஆணுடைய அந்த விந்து ஒரு பெண்ணினுடைய கருவறைக்குள் எப்படி போனாலுமே அது ஹராம் தான். அதற்கு யாரெல்லாம் உடந்தையாக இருந்தார்களோ அத்தனை பேரும் குற்றவாளிகள் தான். அது அந்த ஐவிஎஃப் என்று சொல்லக்கூடிய இந்த துறையில் இன்றைக்கு நாங்கள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை தருகிறோம் என்கிற தளத்தில் அவர்களுடைய இயலாமையை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு அதன் மூலமாக மிகப்பெரிய மோசடிகள் நடக்கிறது. அதுல கவனமாக கையாளப்படும். ஏன் அப்படின்னு கேட்டா, இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்து நாளினுடைய அடையாளங்கள்ல ஒண்ணு, ஒரு பெண் தன் எஜமானனை ஈன்றெடுப்பால். நாங்க சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒரு பொம்பளை எப்படி எஜமானி காலம் வரும், நாங்க ரசூல்லா ஒரு பெண் தன் பிள்ளையை பெற்றெடுப்பது ஒன்று, எஜமானனை ஈன்றெடுப்பாள். இன்னைக்கு இவர் கருவுக்கு போறதே காசு கொடுத்துதான், இவர் தான் ஓனர். விளங்குது, அந்த காலத்துல ஐவிஎஃப்னா என்னன்னு தெரியாது, ஃபெர்டிலைசேஷன் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் பெருமானார் சொல்லுகிறார்கள், கியாமத்துக்கு மிக நெருக்கமான அடையாளங்களில் ஒன்று, வாடகை தாய்கள் மிக அதிகமாக ஆகி விடுவார்கள். அது புலப்பாவே இருக்கும், சில நாடுகள்ல தடையை பண்ணிட்டான், இப்ப செய்யக்கூடாதுன்னு. தகப்பன் இல்லாத குழந்தைகள், தாயை சுமந்து பெற்றுத்தருகிற குழந்தைகள். இப்ப இவர் போகும்போதே எஜமானனா போறாரு. பெத்த உடனே அந்த பெத்தை கருவுக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, வாங்குறேன் வாங்கிட்டு போயிடுவான். உன்னுடைய கருவறைகள் வாடகைக்கு பேசப்படும் என்பதை 1400 வருஷத்துக்கு முன்னாடி நாயகத்துல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னாங்க. அப்ப விபச்சாரம் அப்படிங்கிறது நேரடியாக நடக்கிற நிலை மட்டுமல்ல, எந்த வகையிலும் ஒரு ஹதீஸ்ல வருது, சிறுக்குக்கு பின்னால் நடைபெறுகிற மிகப்பெரிய மோசமான தவறு என்ன அப்படின்னு சொன்னா, தனக்கு ஹராம், தனக்கு ஹலால் இல்லாத இடத்தில் ஒரு ஆண் தன்னுடைய விந்து வைக்கப்படுவதை விரும்புவது அல்லது செய்வது இருக்கிறதே, அல்லாஹுக்கு ஷிருக்குக்கு பின்னால் பிடிக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான செயல் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க. அதனால இந்த வாடகை தாய் முறை அப்படிங்கிறது இருக்கு, அதே போன்று தாயற்ற செய்கள் குழந்தைகள் உருவாகுகிற இந்த நிலை இருக்கிறதே, இதுவும் விபச்சாரத்தினுடைய ஊடாக இருக்கிறது. இது சம்பந்தமாக இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது, டைம் ஆயிடுச்சு. அதுக்கு இடையில நாம் இருக்கக்கூடிய இந்த நாள் ஒரு முக்கியமான இரவு, அதை பத்தி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுவேன். இங்கே ஜும்மால இமாம் பேசியிருப்பாங்க, இந்த 10 இரவுகளும் அல்லாஹ்வினிடத்திலே புனிதமான இரவுகள். இன்னையிலிருந்து பெருநாள் வரை இருக்கக்கூடிய இரவுகள், இன்னைக்கு பெற பிறந்துருச்சு, இனி நகம் வெட்டுவது. யாரெல்லாம் குர்பானி கொடுக்கணும் ஆடி இருக்காங்களோ, மீசை வெட்டுறது, நகம் வெட்டுறது, இது எதுவுமே செய்யக்கூடாது. அவர்களுடைய நகங்களையும் மீசைகளையும் தொட வேணாம்னு பெருமானார் சொல்லிட்டாங்க. அதனால அது செய்யக்கூடாது, ஒன்று. ரெண்டாவது, இந்த 10 நாட்களிலும் ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய இறைவனை அடைவதற்கு அதிகமான இந்த இரவுகள் பயன்படுத்தப்பட வேண்டும். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல வலயாலின் அஷ்ர் வல் ஃபஜ்ர், வைகரையின் மீது சத்தியமாக, லயாலின் அஷர், இந்த தில்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 நாட்களின் மீது சத்தியமாக அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி பெருநாளுக்கு முன்னால் உள்ள நாளையில் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் அவ்வளவு பெரிய கூட்டத்தை மன்னிக்கிறான், அதுபோன்று என்றைக்கும் மன்னிப்பதில்லை. அந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய 10வது நாளுடைய முதல் நாள் இருக்கிறதே, அதில் அல்லாஹு தாலா அவ்வளோ பெரிய கூட்டத்தை மன்னிக்கிறான். அதனால இந்த 10 இரவுகளையும் நாம் பயன்படுத்த வேண்டும். அதில் முதலாவது படி, இந்த வேறு இந்த மொபைலு டிவி இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, முடிஞ்சால் ஒரு 4-5 பக்கம் குரான் ஓதுறது, காலில் எழுந்திரிச்ச உடனே குரான் ஓதுறது, சுபானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அதை ஓதுறது. எல்லாம் ஒன்று, இந்த 10 இரவை பற்றி நீ பெருமையாக குரானிலே சொல்லி இருக்கிறாய், உன்னுடைய பெருமானார் வழிகாட்டி இருக்கிறார்கள், உன்னை நினைவு கூறுகிற ஒரு இரவாக இந்த 10 நாளும் என்னுடைய வாழ்க்கையில் கழிய வேண்டும், இந்த புனிதமிக்க இரவுகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற சிந்தனையை உள்வாங்க வேண்டும். அது நீங்கள் என்ன செஞ்சாலும் அல்லாஹ் உங்களை பொருந்தி கொள்வானோ அதை செஞ்சுக்கலாம். இப்படித்தான் இல்லை, அல்லாஹ் அந்த முறையை புரிந்து நடக்கிற நல்ல மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி தருவானாக. வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
This audio was downloaded from tamilislamicmedia.com.